வணக்கம். தினமலர் 28 மணி செய்திகள். இந்தியா மீது கூடுதல் வரி, ட்ரம்ப் புதிய தகவல். இந்தியா மீது 25% வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி அபராதமாக மற்றொரு 25% வரி விதிப்பதாக அறிவித்திருந்தார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதனை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக கூறியது. இந்நிலையில் நேற்று அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புட்டினை அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்தித்து பேசினார். இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதே நேரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்தனர். இதன் பிறகு அளித்த பேட்டியில் டிரம்ப் கூறியதாவது, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பது தொடர்பாக உடனடியாக எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. 2 அல்லது 3 வாரத்தில் முடிவெடுக்க வாய்ப்புள்ளது. தற்போது கூடுதல் வரி விதிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறினார். அந்த கூலியும் காலி, இந்த கூலியும் காலி, சீமான் விமர்சனம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிருபர்களிடம் கூறியதாவது, உண்மையிலேயே முதல்வரை சந்தித்தவர்கள் துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க ஒரு தொழிலாளி அவர்களுடன் நிற்பார்களா? முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை கூலியாக தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். துப்புரவு பணி தனியாரிடம் கொடுக்கப்பட்டது. ராம்ஹி என்ற தனியார் நிறுவனத்திடம் வேலை செய்யப் போகிறார்கள். 15 நாளில் போராட்டத்தை அவசர அவசரமாக முடித்துவிட்டு காலையில் சோறு போடுகிறேன், ரூபாய் 2 லட்சம் காப்பீடு தர்றேன், செத்தால் ரூபாய் 10 லட்சம் தரேன் என பசப்பு அறிக்கை விட்டு முடித்து சோறாக்கி போட்டு நாடகம் போட்டுள்ளனர். இதற்கு மேயர்தான் இயக்குனர். அவர் யாரிடமும் உதவியாளராக இருந்து கற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் இயக்கம் சரியாக வரவில்லை. இயக்கம் மேற்பார்வை சேகர் பாபு, அவருக்கும் சுத்தமாக தெரியவில்லை. படம் ஃபிளாப் ஆகிவிட்டது. அந்த கூலியும் காலி, இந்த கூலியும் காலி, 2 கூலியும் போய்விட்டதென்று அவர் சொன்னார்.
குற்றாலத்தில் நாய்கள் அட்டகாசம், சுற்றுலா பயணிகள் 8 பேரை கடித்து குதறின. குற்றாலத்தில் அண்மை காலமாக நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. அருவிகளுக்கு செல்லும் பாதையில் அவை கூட்டம் கூட்டமாக சுற்றி வருகின்றன. விடுமுறை தினமான நேற்று ஏராளமானோர் குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருந்தனர். அவர்கள் அருவிகளுக்கு சென்றபோது நாய்கள் துரத்தி துரத்தி கடித்தன. இதில் 8 பேர் காயமடைந்தனர். அவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.
இன்று நினைவு தினம். வாஜ்பாயின் சேவையை நினைவு கூர்ந்த மோடி. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வாஜ்பாய் நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வாஜ்பாயின் சேவையை நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது, வாஜ்பாய் நினைவு நாளில் நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அவரது அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரையும் அவரது பணி ஊக்குவிக்கிறது என மோடி கூறியுள்ளார்.
ஒடிசா பெண்ணுக்கு ஆட்டோவில் பிரசவம், திருப்பூர் பெண் போலீசுக்கு பாராட்டு. திருப்பூர் வேலம்பாளையம் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட திருமுருகன் பூண்டி ரிங் ரோடு அருகே நேற்று இரவு போலீசார் வாகன தணிக்கை செய்தனர். திடீரென போலீசாரை கடந்து சென்ற ஆட்டோவில் பெண் கதறி எழுவது தெரிந்தது. போலீசாரை பார்த்ததும் டிரைவர் ஆட்டோவை நிறுத்தினார். வடமாநில பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறினார். பணியில் இருந்த பெண் போலீஸ் கோகிலா ஆட்டோ உள்ளே சென்று பார்த்தார். பெண்ணுக்கு பிரசவ வலியில் பணிக்குடம் உடைந்து குழந்தை பாதி வெளியில் வந்து துடித்து வருவது தெரிந்தது. கோகிலா பணியில் இருந்த போலீசாரிடம் தெரிவித்துவிட்டு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தார். போலீசார் மற்றொரு வாகனத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு முன்னேற்பாடுகளை செய்ய விரைந்தனர். செல்லும் வழியிலேயே கர்ப்பிணிக்கு பெண் போலீஸ் கோகிலா பிரசவம் பார்த்தார். அழகான பெண் குழந்தை பிறந்தது. பின்னர் தாயும் சேயும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பிரசவம் பார்த்த பெண் போலீஸை கமிஷனர் உள்ளிட்டோர் பாராட்டினர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது, ஒடிசாவைச் சேர்ந்த சீதாராம் பாரதி தம்பதியர் அவினாசி கைகாட்டி புதூரில் தங்கி பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். கர்ப்பிணியான பாரதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆட்டோவில் அழைத்துச் செல்லும் போது பனிக்குடம் உடைந்து குழந்தை பாதி வெளியே வந்திருந்தது தெரிந்தது. பணியில் இருந்த பெண் போலீஸ் கோகிலா அப்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து பத்திரமாக குழந்தையை வெளியே எடுத்தார். பிரசவம் பார்த்த பெண் போலீஸ் நர்சிங் முடித்திருப்பதால் பாதுகாப்பாக குழந்தையை வெளியே எடுத்தார் என போலீசார் கூறினர்.
ஊழல் செய்வதில் திமுகவுக்கு தேசிய விருதே கொடுக்கலாம், இபிஎஸ் ஆவேசம். அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி வந்தவாசியில் பேசியதாவது, திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை நம்பிக்கொண்டிருக்கிறார். பலமான கூட்டணி என கனவு காண்கிறார். ஆனால் அதிமுக மக்களை நம்பியிருக்கிறது. மக்கள் நினைத்தால்தான் யாரும் ஆட்சிக்கு வர முடியும். ஸ்டாலின் பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு எந்த திட்டமும் கொடுக்காமல் ஊழல் அரசை நடத்துகிறார். கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப எதிரிகளை தோற்கடிக்க அமைக்கப்படுவது. கொள்கை என்பது நிலையானது. அப்படித்தான் அதிமுக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, இனியும் இந்த மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டனர். எல்லாவற்றிலும் திமுகவுக்கு கமிஷன் கிடைக்கிறது. அதனால் விலை உயர்வு பற்றி திமுக அரசு கவலைப்படவில்லை. திமுகவை பொறுத்தவரை ஊழல் செய்வதற்கு தேசிய அளவில் விருது கொடுக்கலாம். டாஸ்மாகில் 40,000 கோடி ஊழல் என்று அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதில் வருடத்திற்கு 5,400 கோடி, 4 ஆண்டுகளில் 22,000 கோடி கொள்ளை என்று இபிஎஸ் கூறினார்.
எம்எல்ஏ விடுதியில் சோதனை, அமலாக்கத்துறை மீது போலீசில் புகார். சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பெரியசாமியின் அரசு பங்களாவிலும் சோதனை நடந்தது. சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் பெரியசாமியின் மகனும் பழனி தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில்குமார் அறையிலும் அதிகாரிகள் சோதனை செய்தனர். எம்எல்ஏ விடுதி வளாகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது திருவல்லிக்கேணி போலீசில் சட்டசபை செயலாளர் சீனிவாசன் புகார் அளித்தார். இந்த புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அமெரிக்க வரியால் பாதிப்புக்குள்ளான வர்த்தகத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை தேவை, பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது, இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். கூடுதல் வரி விதிப்பால் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் கவலை அளிக்கும் ஒரு பிரச்சினை குறித்து பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தமிழக ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஜவுளி, ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட துறைகளில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் கூறியுள்ளார்.
அன்புமணியுடன் சமாதானம் ஏற்படவில்லை, சந்திப்பு குறித்து ராமதாஸ் விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நிருபர்களிடம் கூறியதாவது, சில விஷமிகள் பொய்யான தகவல்களை பரப்பி இருக்கின்றனர். பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன். திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும். முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். தவறாக பொதுக்குழு உறுப்பினர்கள் வர வேண்டும். பொதுக்குழுவில் குறைந்தது 4,000 பேர் பங்கேற்பார்கள். நேற்று தைலாபுரம் இல்லத்திற்கு வந்திருந்த அன்புமணி வணக்கம் சொன்னார். நானும் வணக்கம் சொன்னேன். வேறு எந்த பேச்சும் இல்லை. அன்புமணி என்னிடம் ஆசிர்வாதமெல்லாம் வாங்கவில்லை. அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது பொய் என ராமதாஸ் கூறினார்.
தொடர் விடுமுறையால் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசல். வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர் விடுமுறையால் இன்று அதிகாலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் கோயிலில் குவிந்தனர். அவர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி சுமார் 7 மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் வெயிலில் கைக்குழந்தையுடன் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை நாள் என்பதால் கோவில் வளாகம் கடற்கரை முழுதும் பக்தர்கள் கூட்டமாக காட்சியளித்தது. பக்தர்கள் வந்த வாகனங்களால் ஊருக்குள் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 5:30 விஸ்வரூபம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்டு அபிஷேகம் தொடர்ந்த மற்ற கால பூஜைகள் நடக்கிறது.
குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு, அபாய ஒளி எழுப்பி பயணிகள் வெளியேற்றம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நேற்று காலை கனமழை பெய்தது. இதனால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பிற்பகலில் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்தது. இதனால் போலீசார் அபாய எச்சரிக்கை ஒளி எழுப்பி அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்களை வெளியேற்றினர். அருவி கரையில் நின்றவர்களும் அப்புறப்படுத்தப்பட்டனர். சிறிது நேரத்தில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. 5 அருவி, பழைய குற்றால அருவிகளிலும் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் அங்கு யாரும் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. விடுமுறை தினமான நேற்று குற்றாலம் வந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர்.
விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா இன்று இந்தியா வருகிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஆக்சியம் ஸ்பேஸ் எனும் தனியார் நிறுவனம் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை நாசாவுடன் இணைந்து செயல்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளி ஆய்வுப் பணிக்காக இந்தியாவைச் சேர்ந்த சுபான்சு சுக்லா, அமெரிக்காவைச் சேர்ந்த திட்டத்தின் கமாண்டர் பெக் விட்சென், ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோர் கபு மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்லான்ஸ்கி ஆகிய 4 பேர் தேர்வானார்கள். இந்த விண்வெளி ஆய்வுக் குழுவினர் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் இணைக்கப்பட்ட ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் கடந்த ஜூன் 25 விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டனர். சுமார் 28 மணி நேர பயணத்திற்கு பின்னர் 26 மாலை 4:30 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை டிராகன் விண்கலம் அடைந்தது. சுபான்சு சுக்லா மற்றும் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர். பின்னர் ஜூலை 15 ஆக்சியம் 4 குழுவினரை ஏற்றிச் சென்ற டிராகன் விண்கலம் சாண்டியாகோ கடற்கரை அருகே பசிபிக் பெருங்கடலில் பத்திரமாக இறங்கியது. இதன் மூலம் இந்த ஆய்வுப் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சுபான்சு சுக்லாவின் இந்த விண்வெளி பயணமானது இந்தியாவின் சொந்த மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. இதுகுறித்து பிரதமர் மோடி பேசுகையில், சுபான்சு சுக்லா கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவுகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும், இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களை முன்னெடுத்து செல்வதில் குறிப்பிடத்தக்க அடியை எடுத்து வைத்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா இன்று இந்தியாவிற்கு வருகை தருகிறார். இன்று மாலை இந்தியாவிற்கு வரும் சுபான்சு சுக்லா டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளார்.
நான் பகுத்தறிவாளன் என்கிறார் கமல். கேளம்பாக்கம் சாலையில் செயல்பட்டு வரும் விஐடி பல்கலை துவங்கப்பட்டு 15 நிறைவடைந்துள்ளது. அங்கு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பல்கலை வளாகத்தில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு பல்கலை வேந்தர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். இணை துணைவேந்தர் தியாகராஜன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் பேசியதாவது, நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அனைத்து விஷயங்களிலும் நாம் வெற்றியடைந்து விட்டோமா? நாட்டில் ஜாதி மத வேறுபாடுகளை களைவதில் நாம் தோல்வியடைந்துள்ளோம். நானும் என் தொழிலில் தோல்வியடைந்திருக்கிறேன். அதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தோல்வியிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நாத்திகம் என்ற வார்த்தையை ஆத்திகம்தான் தந்தது. நான் நாத்திகன் அல்ல, பகுத்தறிவாளன். பகுத்தறிவு என்பது அறிவு சார்ந்தது. இவ்வாறு பேசிய கமல் பின் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். முன்னதாக விஐடி பல்கலை வேந்தர் விஸ்வநாதன் பேசியதாவது, மத்திய அரசு தன் மொத்த பட்ஜெட்டில் 2% மட்டுமே கல்விக்காக ஒதுக்குகிறது. இந்திய அளவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முன்னேறியுள்ளது. நடப்பாண்டில் தமிழக அரசின் மொத்த வருவாயில் 21% கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்களுக்கும் GST வரி விதிக்கப்படுகிறது. ராஜ்யசபாவில் இடம்பெற்றுள்ள கமல்ஹாசன் இதுகுறித்தும் உயர்கல்விக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கவும் பார்லிமெண்டில் பேச வேண்டும் என்று அவர் கூறினார்.
பன்னீர்செல்வத்திற்கு உதயகுமார் பதிலடி. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை மீண்டும் சேர்ப்பதில்லை என்பதில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உறுதியாக உள்ளார். எனவே பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர், ஆளுமை இல்லாதவர், இனியும் தோல்விகளையே சந்திப்பார் என மிக கடுமையாக பன்னீர்செல்வம் விமர்சித்தார். அவருக்கு பதிலளிக்கும் விதமாக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத்தலைவர் உதயகுமார் கூறியதாவது, அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் ஆளுமை பற்றி அறிந்தே அவரை முதல்வர் வேட்பாளராக பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். அவருடன் 4.5 துணை முதல்வராக இருந்தபோது அவரது ஆளுமை பற்றி தெரியாதா? பழனிசாமியின் பிரச்சார பயணம் வெற்றி பெற்றதால் காழ்ப்புணர்ச்சியோடு பன்னீர்செல்வம் விமர்சிக்கிறார், விரக்தியில் பொறாமைப்படுகிறார். லோக்சபா தேர்தலில் 1 பன்னீர்செல்வம் யோசித்திருந்தால் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு இருக்க மாட்டார். இந்த அளவுக்கு சோதனைகள், தடைகள், சத்திய சோதனைகளை அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பன்னீர்செல்வத்தின் கருத்துகள் அனுதாபத்தை தேடும் விதமாகவும் பிரச்சினைகளை திசை திருப்பும் விதமாகவும் உள்ளது. தடம் புரண்டு சென்ற அவரது கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று அவர் கூறினார்.
7 மிதமான மழை, வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை நிலவரப்படி தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்காந்திர கடலோர பகுதியில் நிலவுகிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது.
அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோல் சென்னை, மதுரை, திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வீட்டு வசதி வாரிய முறைகேடு குற்றச்சாட்டு அவர் மீது உள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.
திமுக கூட்டணியில் இருப்பதால் அமைதியாக இருக்க மாட்டேன், திருமாவளவன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மதுரையில் நேற்று பேட்டி அளித்தார். GST வரியை குறைத்து அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரதமர் மோடி அறிவித்ததில் மகிழ்ச்சி. இது தேர்தலுக்கானதாக இருந்தாலும் வரவேற்கலாம், பாராட்டலாம். GST முறையை முற்றிலும் கைவிட வேண்டும். பிரதமர் ஒரு RSS தயாரிப்பு. அதனால் அவர் சுதந்திர தின உரையில் RSS பாராட்டியது ஏற்புடையதல்ல. தங்கள் உரிமைக்காக போராடிய தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக கைது செய்ய வேண்டிய தேவையில்லை. போராட்டம் துவங்கிய 4வது நாளில் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசினேன். முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் நேரு தொடர்புடைய அரசு அதிகாரிகளையும் இது தொடர்பாக சந்தித்து பேசினேன். ஆனால் இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் தூய்மை பணியாளர்களை எனக்கு பின்னால் சென்று சந்தித்தவர்களை எல்லாம் இந்த விஷயத்தில் என்னையும் எங்கள் இயக்கத்தையும் விமர்சிப்பது வேடிக்கையானது. தூய்மை பணியாளர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதிலாக திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா என பார்க்கின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக ஏன் போராட்டம் நடத்தவில்லை? கைது செய்த பின் அவர்கள் பிரச்சினையை பேசியிருக்கிறார் பழனிசாமி. அதிமுக ஆட்சியில்தான் தூய்மை பணி தனியார் மயப்படுத்தப்பட்டது. இப்போது போராட்டம் நடத்துபவர்கள் அதிமுக தனியார் மயப்படுத்துவதை பற்றி ஏன் பேசவில்லை? அதிமுக செய்தால் அமைதியாக இருக்க வேண்டும், திமுக செய்தால் எதிர்க்க வேண்டும் என்பது என்ன அரசியல் இது? திமுக கூட்டணியில் இருப்பதால் இந்த விஷயத்தில் திருமா அமைதியாக இருந்து விடுவார் என பலரும் நம்புகின்றனர். ஆனால் நாங்கள் தான் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம், அரசின் முரட்டுத்தனத்தை எதிர்க்கிறோம் என்று திருமாவளவன் கூறினார். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 80. கடந்த 2021 மணிப்பூர் ஆளுநராக பதவி வகித்தார். இல கணேசன் மறைவுக்கு பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்தனர். டிநகர் வெங்கட் நாராயணா சாலையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பாரதிய ஜனதா கட்சி உட்பட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை இல கணேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள செய்தியில் கூறியுள்ளதாவது, நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக விளங்கியவருமான இல கணேசன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காகவும் தமிழக நலனுக்காகவும் கடுமையாக உழைத்தவர். அனைத்து தரப்பு மக்களிடமும் பரவலாக அறியப்பட்டவர். எளிமையான மனிதர். இல கணேசன் மறைவு தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பு. அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய தொடர் போட்டியில் இந்தியா ஏ பெண்கள் அணி வெற்றி. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்தியா ஏ பெண்கள் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் இந்தியா ஏ வெற்றி பெற்றது. பிரிஸ்பேனில் 2வது போட்டி நடந்தது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு அலிசா ஹீலி நம்பிக்கை தந்தார். கிம்கார்த் எலா, ஹேவார்ட் ஓரளவு கை கொடுத்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணி 50 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 265 ரன் எடுத்தது. இந்தியா ஏ அணி சார்பில் மின்னுமணி 3 விக்கெட் சாய்த்தார். சவாலான இலக்கை விரட்டிய இந்தியா ஏ அணிக்கு ஷபாலி வர்மா ஏமாற்றினார். யஸ்திகா பட்யா, கேப்டன் ராதா யாதவ் அரை சதம் கடந்து கை கொடுத்தனர். தனுஜா கன்வர் அரை சதம் விளாசினார். கடைசி ஓவரில் 3 விக்கெட் கைவசம் இருந்த நிலையில் வெற்றிக்கு 6 ரன் தேவைப்பட்டன. எலா ஹெவர்ட் பந்து வீசினார். முதல் பந்தில் தனுஜா அவுட் ஆனார். அடுத்த 3 பந்தில் 5 ரன் கிடைத்தது. 5வது பந்தில் 1 ரன் எடுத்த பிரேமா ரவாத் வெற்றியை உறுதி செய்தார். இந்தியா ஏ அணி 49.5 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 266 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்திய அணி தொடரை 2-0 என கைப்பற்றி முன்னிலை பெற்றது.
சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் காலிறுதிக்கு கோகோ காஃப் முன்னேற்றம். அமெரிக்காவில் பெண்களுக்கான WTA சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் ஒற்றையர் பிரிவு ரவுண்ட் 16 போட்டியில் அமெரிக்காவின் கோகோ காஃப் இத்தாலியின் லூசியா பிரான்செட்டி மோதினர். அபாரமாக ஆடிய கோகோ காஃப் 6-2, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்தார். மற்றொரு போட்டியில் இத்தாலியின் ஜாஸ்மின் பாவோலினி செக் குடியரசின் பார்போரா கிரட்சிகோவா மோதினர். இதில் பாவோலினி 6-1, 6-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். ரஷ்யாவின் வெரோனிகா குடர்மிடோவா 6-4, 6-3 என போலந்தின் மாக்டாலினட்டை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். பிரான்சின் பார்பரா கிராட்சேவா 2-6, 6-1, 6-1 என ஜெர்மனியின் எலா சீடலை தோற்கடித்தார்.
சாம்பியன்ஷிப் லீக் கால்பந்தில் கோவா அணி வெற்றி. ஆசிய கிளப் அணிகளுக்கான சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் 2 தொடர் செப்டம்பர் 16-24 செப்டம்பர் 16-24 நடக்க உள்ளது. இதில் 32 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்தியாவில் நடந்த ஐஎஸ்எல் தொடரின் சாம்பியன் மோகன் பகான் உட்பட மொத்தம் 29 அணிகள் நேரடியாக களமிறங்குகின்றன. மீதமுள்ள 3 அணிகளை தேர்வு செய்ய தகுதிச் சுற்று பிளே ஆப் போட்டி நடந்தது. இந்தியாவில் நடந்த சூப்பர் கோப்பை வென்ற கோவா அணி 2022 சாம்பியனான ஓமனில் அல்சீப் அணியை சந்தித்தது. கோவாவில் போட்டி நடந்தது. 24வது நிமிடத்தில் கோவா வீரர் டிராஜிக் முதல் கோல் அடித்தார். 2வது பாதியில் சிவேரியா 1 கோல் அடிக்க கோவா 2-0 என முன்னிலை பெற்றது. அல்சீப் அணிக்கு நாசர் 1 கோல் அடித்து ஆறுதல் தந்தார். முடிவில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் 2 தகுதி பெற்றது.
சென்னை செஸ் தொடரில் அசத்தல். பிரணேஷ் வின்சென்ட் சாம்பியன். சென்னையில் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர் நடந்தது. இதன் மாஸ்டர்ஸ் பிரிவு 9வது சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் அமெரிக்காவின் ரே ராப்சன் மோதினர். இதில் கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய கீமர் 41வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். மற்றொரு 9வது சுற்றில் இந்தியாவின் நிஹால் சரின் 55வது நகர்த்தலில் சக வீரர் பிரணவை தோற்கடித்தார். இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி முரளி கார்த்திகேயன் மோதிய மற்றொரு 9வது சுற்று போட்டி 49வது நகர்த்தலில் டிரா ஆனது. இந்தியாவின் விதித் சந்தோஷ் குஜராத்தி அமெரிக்காவின் அபவுண்டர் ரியாங் மோதிய போட்டியும் டிரா ஆனது. நெதர்லாந்தின் அனிஷ் கிரி சக வீரர் ஜோர்டான் வான் பாரிஸ்டை வீழ்த்தினார். 9 சுற்றுகளின் முடிவில் 7.0 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்த வின்சென்ட் கீமர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். அடுத்த 4 இடங்களை அனிஷ் கிரி, அர்ஜுன், முரளி கார்த்திகேயன், நிஹால் சரின் உறுதி செய்தனர். சேலஞ்சர்ஸ் பிரிவு 9வது சுற்றில் இந்தியாவின் பிரணேஷ் ஹர்ஷ்வர்தன் மோதினர். இதில் பிரணேஷ் 46வது நகர்த்தலில் தோல்வியடைந்தார். மற்ற 9வது சுற்று போட்டிகளில் இந்தியாவின் ஆரியன் சோப்ரா, திபியதன் கோஷ், இனியன் அதிவன் வெற்றி பெற்றனர். 9 சுற்றின் முடிவில் 6.5 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்த பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார்.
திமுக அரசு சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி அறிக்கையில் கூறியிருப்பதாவது, திமுக அரசு கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 சமர்ப்பித்த பட்ஜெட்டில் தாயும் மாணவர் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தது. அதன்படி ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் என சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பட்ஜெட்டில் அறிவித்த திட்டத்தை செயல்படுத்தாமல் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு தாயும் மாணவர் என முதல்வர் ஸ்டாலின் பெயர் சூட்டியுள்ளார். சொல்வதொன்று செய்வதொன்று, இதுதான் திமுக அரசு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே நேரடியாக எடுத்துச் சென்று வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதை காப்பி பேஸ்ட் செய்து தனது பெயரை அல்லது புது பெயரை சூட்டி அரசு பணத்தில் பல கோடி ரூபாய் செலவில் வெற்று விளம்பரம் செய்துள்ளனர். கடந்த 51 மாதங்களாக எந்த புதிய திட்டத்தையும் உருவாக்காத திமுக அரசு தேர்தல் நெருங்கியதும் தொடர்ந்து அதிமுகவின் திட்டங்களுக்கு புதிய பெயர் வைத்து விளம்பரப்படுத்துகிறது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்த தாயுமானவர் திட்டம் வேறு, தற்போது துவக்கப்பட்டுள்ள ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் வேறு என அதில் கூறப்பட்டுள்ளது.
சுதந்திர தின விழாவில் கருப்பு சட்டை அணிந்து வந்த தலைமை ஆசிரியர், பாஜகவினர் முற்றுகை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரம் SNV அரசு மாதிரி பள்ளியில் நடந்த சுதந்திர தின விழாவுக்கு தலைமை ஆசிரியர் தர்மராஜ் தலைமை வகித்தார். எம்எல்ஏ முருகேசன் தேசிய கொடியேற்றினார். தலைமை ஆசிரியர் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் பாஜகவினர் கூடி கோஷம் எழுப்பினர். கொடியேற்ற நிகழ்வு நிறைவடைந்து எம்எல்ஏ மற்றும் உடன் வந்த திமுகவினர் புறப்பட்டனர். சுரேஷ்பாபு தலைமையிலான பாஜகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சமாதானம் செய்த நிலையில் எம்எல்ஏ தன் காரில் புறப்பட்டார். பின்னர் பாஜகவினர் கலைந்தனர். பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரமேஷ் பாபு, பாஜக நகர தலைவர் ஆகியோர் தலைமை ஆசிரியர் தர்மராஜ் மீது தேசிய கொடியை அவமதித்ததாக போலீசில் புகார் அளித்துள்ளனர்.
பீகாரில் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரே மாதிரியாக 100 ரூபாய் கட்டணம். பீகாரில் மாநில அரசு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வுகளை பொதுப்பணியாளர் தேர்வாணையம், தொழில்நுட்ப பணி ஆணையம், காவல்துறை துணைப்பணி ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் நடத்துகின்றன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவிலான தேர்வு கட்டணங்களை இதுவரை வசூலித்து வந்தன. தற்போது அனைத்து பணிகளுக்கும் ஒரே மாதிரியான தேர்வு கட்டணத்தை நிர்ணயித்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் முதல்நிலை தேர்வுகளில் தேர்ச்சி பெறுபவர்கள் இறுதி தேர்வு எழுத இனி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். அரசு வேலைகளுக்கு செல்ல விரும்பும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என அவர் கூறினார்.
கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து, திமுக அதிமுக புறக்கணிப்பு. நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கவர்னர் மாளிகை சார்பில் விருந்து நடந்தது. இதில் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, தமிழக தலைமை செயலர் முருகானந்தம், DGP சங்கர் ஜிவால், தெலங்கானா மாநில முன்னாள் கவர்னர் தமிழிசை ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் ராஜ்யசபா MP இன்பதுரை, எம்எல்ஏக்கள் பாண்டியன், மரகதம் குமரவேல், பாஜக சார்பில் மாநில தலைவர் நாகேந்திரன், மூத்த தலைவர் HRAJA, மாநில செயலர் அஸ்வத்தாமன், தமாக தலைவர் GK வாசன், தேமுதிக இளைஞரணி செயலர் விஜயபிரபாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். பாமக எம்எல்ஏக்கள் சிவக்குமார், வெங்கடேஸ்வரன், சதாசிவம், இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர், மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஞானசம்பந்த சுவாமிகள், முப்படை அதிகாரிகள், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அனைவரையும் கவர்னர் ரவி, அவரது மனைவி லட்சுமி ஆகியோர் வரவேற்றனர். விழாவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ஜான்சிராணி லட்சுமிபாய், வேலு நாச்சியார் உள்ளிட்டோரை நினைவுபடுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தேநீர் விருந்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான VCK, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் மற்றும் நடிகர் விஜயின் தாவீக கட்சிகள் புறக்கணித்தன. முதல்வர், அமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் அதிகாரிகள் பங்கேற்றனர்.